الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم الصلوات الخمس والجمعة إلى الجمعة ورمضان إلى رمضان كفارات ما بينهن إذا اجتنبت الكبائر أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய ஹராம்களை தடைகளை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன் பக்கம் நெருங்க வேண்டும், தன்னுடைய அருளை பெற வேண்டும், தன்னுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல்வேறுபட்ட அமல்களையும் இபாதத்துகளையும் நற்செயல்களையும் காலத்துக்கு காலம் ஆங்காங்கே நிர்ணயித்து வைத்திருக்கிறார். கனிமானவர்களே, அந்த அமைப்பில் ஓரிரு தினங்களில் நாம் முகங்கொடுக்க இருக்கும் பரக்கத் பொருந்திய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை எதிர்பார்க்கக்கூடிய சாராரில் பல பகுதியினர்களை நாம் காணலாம். ஒரு சிலர் இருக்கிறார்கள் எந்த விதமான இபாதத்துகளோடும் சம்பந்தப்படாதவர்கள், ஜும்மாவுக்கு கூட வராதவர்கள் என்றும் சொன்னால் அது மிகையாகாது, ஜும்மாவும் தராதவர்கள். என்னென்ன பாவங்கள் உலகத்தில் இருக்கின்றனவோ அந்த பாவத்தில் முதல் அணியில் நிற்பவர்கள், பாவத்துறையிலே சாதனை படைத்த வீரர்கள், உள்ளத்தில் ஒரு துளி வெண்மையும் இல்லாமல் முழு உள்ளமுமே கருப்படைந்தவர்கள், இவர்கள் ஷைத்தானுடைய வலையில் அகப்பட்ட கூட்டம். இவர்கள் ரமலானை எதிர்பார்ப்பதும் எதிர்பாராமல் இருப்பதும் அவர்களுக்கு இரண்டும் சமம். ரமலான் வந்தாலும் அவர்கள் தன்னை எந்த விதமான இபாதத்தோடும் சம்பந்தப்படுத்தாதவர்கள். இவர்களுக்கு என்ன பெயர், என்ன அடையாளம், என்ன தன்மை என்று நான் தெளிவாக சொல்வது அந்த அளவு உகந்ததல்ல. இவர்கள் பேரளவில் முஸ்லிமானவர்கள் என்பதை தெளிவாக சொல்லலாம். இந்த கூட்டத்தை பற்றி நாம் பேச தேவையே கிடையாது. அவர்களுக்கு வெயிலும் மழையும் சமமான கூட்டம், அது உள்ளத்தில் நல்லதற்கு இடமே இல்லாத கூட்டம், நல்லதை பற்றிய சிந்தனையே இயலாத கூட்டம். இவர்களை பற்றி நாம் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. அவர்கள் அல்லாஹ்வோடு துணிச்சல் கொள்கின்ற மோதுகின்ற ஒரு கூட்டமாக நாம் எடுக்கலாம். அவர்களை விடுத்து மற்றவர்களை நாம் பிரிக்கின்ற பொழுது இரண்டு சாரர்களாக பிரிப்போம். ஒரு சாரார் ரமலானில் மாத்திரம் அல்ல இபாதத்தும் குர்ஆன் திலாவத்தும் விக்கிரும் சதக்காவும் இரவு வணக்கங்களும் என்று எல்லா காலத்திலும் ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு நிலைமையில் கழிக்கக்கூடிய ஒரு கூட்டம். எங்கிருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து வாழுங்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழுங்கள் என்று அல்லாஹ் நபி சொன்ன அந்த கருத்துக்கு உட்பட்ட கூட்டம். இவர்கள் தான் தூய மூமிங்கள், உண்மையான மூமிங்கள். இவர்கள் தான் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய உண்மையான அடியார்கள். இரண்டாவது சாரார் சீசன் வியாபாரிகள் போன்று சீசனுக்கு மாத்திரம் இராப்பகலாக விழித்து இபாதத் செய்கின்ற கூட்டம். தொழுகை நோன்பில் மாத்திரம்தான், குர்ஆனை தொடுவதே ரமலானில் மாத்திரம்தான், திக்ர் என்று கொஞ்சம் செய்வதே ரமலானில் தான், சதக்கா என்ற ஒரு 10-100 ரூபாய் கொடுப்பதே ரமலானில் மாத்திரம்தான். பரவாயில்லை, முதல் கூட்டத்தோடு ஒதுக்கப்பட்ட கூட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது. ஆனால் நான் ஆரம்பத்தில் இரண்டாவதாக சொன்ன கூட்டம், எந்த நாளையும் ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு கழிக்கின்ற கூட்டத்தோடு ஒப்பிட்டால் பாரிய வித்தியாசம் இவர்களுக்கு இடையில் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, எல்லோரிடத்திலும் அதிகமானவரிடத்திலே ஒரு பொதுவான எண்ணம் இருக்கிறது, என்ன பாவம் நான் செய்தாலும் ரமலான் என்னை சுத்தப்படுத்தும். நான் தொழுதாலும் தொழாவிட்டாலும், நான் நோன்பு பிடித்தாலும் நோன்பு பிடிக்காவிட்டாலும் என்னை சுத்தப்படுத்துவது அல்லாஹ்வின் கடமை, எனவே நான் எந்த பாவத்தையும் செய்யலாம் என்று துணிச்சல் கொள்கின்ற ஒரு கூட்டமும் இல்லாமல் இல்லை. ஒன்றை விளங்க வேண்டும், ரமலானிலும் ரஹ்மத் கிடைக்காத கூட்டம் இருக்கிறார்கள், மகஃபிரத் கிடைக்காத கூட்டம் இருக்கிறார்கள், நரக விடுதலையை அடையாத கூட்டம் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மூன்று மிம்பர் அந்த மேடை மிம்பர் படிகளிலே மூன்று ஆமீன்களை நபியவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மூன்றும் எதற்கு சொன்ன ஆமீன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்துஆவுக்கு செய்த சொன்ன ஆமீன். அதில் ஒரு ஆமீன் எந்த துஆவுக்கு? எந்த பத்துஆவுக்கு? யாரொருவர் ரமலானை அடைந்தும், யாரொருவர் ரமலானை அடைந்தும் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு தூயவராக தன்னை மாற்றி சுவர்க்கத்துக்கு தகுதியானவராக தன்னை மாற்றிக்கொள்ளாதவர் அவருக்கு அழிவும் நாசமும் கேடும் உண்டாகட்டும். என்ன விளங்குகிறோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவில் ரமலான் வந்தாலும் மன்னிப்பு கிடைக்காத துப்பாக்கிய ஒரு கூட்டம் இருக்கிறது. நம் அனைவரையும் அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானவர். அப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க. ரமலான் எப்படியும் சுத்தப்படுத்தும். அதுக்கு சிறந்த ஒரு சின்ன குழந்தைக்கு கூட விளங்குகின்ற உதாரணம் தான், மழை பெய்கிறது யார் பாத்திரத்தை திறந்து வைத்தார்களோ அவர்களுக்குத்தான் நீர் நிறையும், யார் தன்னுடைய நீர் தாங்கிகளை திறந்து வைத்தார்களோ அவர்களுக்குத்தான் நீர் நிறையும், யார் தண்ணியை சேமித்தார்களோ அவர்களுக்குத்தான் மழை நீர் கூட கிடைக்கும் என்பது சின்ன குழந்தைக்கு கூட விளங்குகின்ற ஒரு உதாரணம். ரஹ்மத் இறங்குகிறது தான், பரவலான ரஹ்மத் இருக்கிறது தான், ஆனால் இபாதத்தின் மூலமும் அமல்களின் மூலமும் தயாராக இருக்கின்றவர்களுக்குத்தான் ரஹ்மத் இணையும். எனவே ரமலானிலும் பொதுபோக்காக கழிக்காமல் இருப்பதற்கு எப்படி இந்த ரமலானை வரவேற்று உபசரிக்கலாம் என்ற சில விடயங்களை முன்வைத்தால் நமக்கு பிரயோசனமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, முதலில் விளங்க வேண்டும், ரமலான் வெறும் இபாதத்துக்குரிய மாதம் மாத்திரம் அல்ல. வெறும் இபாதத்துக்குரிய மாதம் மாத்திரம் அல்ல, ரமலான் இரண்டு விடயங்களை இணைத்த ஒரு மாதம். ஷஹ்ருல் இபாதா, இபாதத்துடைய அந்த மாதம் என்ற அந்த அந்த வர்ணனையும் அதற்கு இருக்கிறது. ஷஹ்ருல் முஆசாத் என்று சொல்லியும் அதற்கு ஒரு வர்ணனை இருக்கிறது. அது முஆசாத்தோடு இணைந்த ஒரு மாதம் என்றால் என்ன? மற்றவர்களை உபசரிக்கின்ற, அனுசரிக்கின்ற, மற்றவர்களுக்கு தன்னாலி என்ற ஒத்தாசைகளை புரிகின்ற ஒரு மாதம். ரமலான் வந்தால் அதிகமானவர்கள் அல்லது அரைவாசி பேர் எதிர்பார்ப்பது மற்றவர்கள் எனக்கு தர வேண்டும். மாஷா அல்லாஹ் எல்லாம் நிறையும், பிரிட்ஜ் நிறையும், அங்கு அரிசி மூடை நிறையும், இங்கு உலர் உணவுகள் நிறையும், என்னுடைய வீடு நிறையும். 3 மாதம் 6 மாதங்களுக்கு அரிசி வாங்குகின்ற செலவு எனக்கு கிடையாது, உலர் உணவுகளை வாங்குகின்ற செலவு எனக்கு தேவையில்லை என்று மாதக்கணக்குக்கு ஸ்டாக் பண்ணி சேமித்து வாழ்க்கை நடத்த தயாராகின்ற ஒரு கூட்டமும் இல்லாமல் இல்லை. கண்ணியமானவர்களே, ரமலான் எடுக்கின்ற மாதம் அல்ல, ரமலான் கொடுக்கின்ற மாதம். ரமலான் கையை கீழே வைக்கின்ற மாதம் அல்ல, ரமலான் கையை மேலே வைத்து உயர்ந்த கையாக கொடுக்கும் கரமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு மாதம். சஹாபாக்கள், நபிமார்கள், நபியவர்கள் குறிப்பாக இப்படித்தான் தன்னுடைய அந்த ஒத்தாசையை புரிந்தார்கள். தன்னிடம் இல்லாவிட்டாலும் மற்றவருக்கு கொடுக்கின்ற பண்பு, சேமிக்கின்ற பண்பு கஞ்சர்களுடைய அடையாளம். சேமித்து சேமித்து அதை பதுக்கி வைப்பது அது கஞ்சர்களின் பிரதானமான ஒரு அடையாளம் என்பதை குர்ஆன் ஹதீஸில் நாம் காணலாம். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி ரமலானை ஒரு பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுகின்ற ஒரு மாதமாக வரவேற்பது ஒரு உண்மையான மூமினுக்கு உகந்ததல்ல. இபாதத்தை பொறுத்தவரை பல்வேறுபட்ட இபாதத்துகள் ரமலானில் தெளிவாக பேசப்படும், என்றாலும் பரவலாக எல்லா விடயங்களையும் தொட்டு காட்டலாம் என நினைக்கிறேன். ஒரு முன்னேற்பாட்டுக்காக ரமலானை பற்றி சொல்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, சுட்டரிக்கக்கூடியது, கருக்கக்கூடியது, சாம்பலாக்கக்கூடியது பாவங்களை, பாவங்களை. ரமலான் வந்த பிறகு தூய்மையாகுவதை விட ரமலானுக்கு முன்னால் தூய்மையாகி ரமலானை சந்திப்பதுதான் ஏற்றம். அதனால்தான் ரமலானுக்கு அடுத்து ஏனைய 11 மாதங்களிலும் நபியவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் ஷாபான். ரமலானுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த மாதம் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம். என்ன அர்த்தம்? ரமலான் தான் வருகிறது, 30 நோன்புகள் அல்லது 29 நோன்புகள் இல்லை, ஷாபானிலிருந்து நான் தயாராகிறேன். சிலர்களுக்கு நோன்பு பாரம், நோன்பு பாரம். அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், சஹரும் சாப்பிடுவார்கள், இஃப்தார் உணவையும் உட்கொள்வார்கள், பகல் உணவையும் உட்கொள்ள அவர்கள் தாமதிக்க மாட்டார்கள். யாருக்கும் தெரியாமல் பகல் உணவையும் உட்கொண்டு விட்டு இஃப்தாரிலே பெரியோர் பக்திமான் போன்று முதல் வரிசையில் உட்காராதவர்களும் இல்லாமல் இல்லை. அப்படி உட்காரக்கூடியவர்களும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நோன்பு பிடிக்க அந்த குறிப்பிட்ட 16, 17, 18 மணித்தியாலங்கள் முடியாமல் இருக்கிறது. ஏன் காரணம் என்றால் கண்ணியமான பசித்திருந்த வரலாறே கிடையாது. ஏதாவது அசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும், நான் சில விடயங்களை தெளிவாக சொல்வது எமது கடமை, நீங்கள் அதை தவறாக எண்ண மாட்டீர்கள் என்பது என்னுடைய மேலவா சொல்லித்தான் ஆக வேண்டும். இது சுதந்திரமான மேடை, இது யாருக்கும் வக்காலத்து வாங்க முடியாத உண்மையை உரக்க சொல்கின்ற ஒரு மேடை என்பதால் சில விடயங்களை தொட்டு காட்டத்தான் வேண்டும், சுட்டி காட்டத்தான் வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அசை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஏப்பம் தான் அவர்களுக்கு அதிகமாக போகும், கொட்டாவி தான் அதிகமாக போகும். அவர்களுக்கு தும்மலோ பசியோ அவர்களுக்கு இல்லை. அது எச்சரிக்கப்பட வேண்டிய விடயம். கொஞ்ச நேரமாவது பசியை பொறுக்காமல் எந்த நேரமும் வயிறு நிறைந்திருப்பவர் மறுமையில் அதிகமாக பசியோடு இருப்பார் என்றார்கள். இங்கு எப்பொழுதும் பசி, பசி என்பதே அவருக்கு தெரியாது. பசி வருவதற்கு சான்ஸே கிடையாது. ஏதாவது கண்ணிமணி சகாபாக்கள் நபியவர்கள் பெரும்பாலும் பிரதான உணவு 2 நேரம், நமது பிரதான உணவு 3 நேரம், இடையுணவுகளையும் சேர்த்து அதிகமானவர்கள் 80% என்று சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். 5 நேரம் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறோம். சொல்லிக்காட்டவா சுருக்கமாக, காலை தேநீருடன் சிலவற்றை கடிப்போம். அது பனிசாக இருக்கலாம், அது கேக்காக இருக்கலாம், அது பிஸ்கட்டாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு இனிப்பு பண்டமோ. காலை தேநீரோடும் அது ஒரு உணவு தான், அது ஒரு உணவாகத்தான் கொள்கிறோம். அதுக்கு அரபியிலே கௌரவ பெயர் வேற, லுக்மத்து சபா என்ற ஹதீஸில் கிடைத்தது தெரியாது. காலை காலை பிடி என்றால் சாப்பாட்டு கவலம், காலை கவலம் ஒரு நேரம். அதுக்கு பின்னர் காலை சாப்பாடு 9:30 மணிக்கு, அது என்ன சாப்பாடு ஒவ்வொருவரும் சாப்பிடுகிறோம். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் கொஞ்சம் வியாபாரிகளோ கடையில் இருப்பவர்கள் அல்லது வேறு வேலைக்கு இருப்பவர்கள் ஒரு 10-11 மணிக்கு இடையிலே ஒரு தேநீர் அல்லது ஒரு டீ, தேநீர் என்ற அல்லது பால் கலந்த டீயாக இருக்கலாம், மில்க் டீயாக இருக்கலாம், ஒரு டீ தேநீர், ஒரு தனி தேநீராக இருக்கலாம், அதை குடிக்கிறோம். அதனோடும் ஏதாவது லைட்டாக கடிக்கிறோம், அதை நான் கணக்கில் போடவில்லை. பகல் உணவு 1.5 மணி தொடக்க 3.5 மணிக்கடையிலே பகல் உணவு, மூன்றாவது உணவு 5-6.5 இடையிலே டீயோடு பைட் பைட்ஸ் என்ற பெயரில் அது முறுக்காக, மிக்சராக, வடையாக, அது ஷோர்டீஸாக, நான்காவது உணவு 8:30-10:30 இடையிலே இரவு சாப்பாடு, ஐந்தாவது உணவு. கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் 5 நேரம் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறோம் என்ற என்னுடைய கருத்தை நீங்கள் தைரியமாக மறுப்பது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி சாப்பாட்டுக்கு பழகிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பசியை உணர்த்துவதற்குத்தான் கண்ணியமான ரமலான் நோன்பு மாத்திரமல்ல, வாராந்த நோன்பு இருக்கிறது, திங்கள் வியாழன், மாதாந்த நோன்பு இருக்கிறது, 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்ற அந்த வெண்ணெய் நாட்கள், பௌர்ணமி நாள் வருகின்ற அந்த 14-ஆம் நாள், 13-15 நாள், இன்னும் ஒரு கருத்துப்படி ஐயாமு சூத் என்கின்ற 28, 29, 30 அல்லது 27, 28, 29 இந்த நாட்களிலும் நோன்பு நோக்கின்ற ஒரு வளமையும் நபி அவர்கள் சஹாபாக்களிடம் இருந்திருக்கிறது. இப்படி நோன்பை இடைக்கிடை தருவது எனக்கு தெரியுமா, இந்த ரமதானுடைய நோன்பை சரியாக நிறைவேற்றுவது. பசி தாங்க முடியாத எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் என்றால் நம்முடைய ஈமானுடைய பலகீனம், உடல் பலகீனம் அல்ல, ஈமானுடைய பலகீனம். உடல் பலகீனப்பட சந்தர்ப்பம் கிடையாது, 5 நேரம் சாப்பிடக்கூடியவர்கள். சரி, இதை இத்தோடு நிறுத்திக் கொள்வோம். எனவே இபாதத்துக்கு தயாராகின்ற ஒரு மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ரமலான் நோன்பு பிரதானம், அதனுடைய சட்டத்திட்டங்கள், சர்த்து பருந்துகள், அதனுடைய நோன்பு முறிக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் மார்க்க சட்டம் சம்பந்தப்பட்டது. அது உலமாக்கின்ற தனிமையில் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய விடயம், அதை இங்கு பேச தேவையில்லை. சிறப்பு ஏராளம் பேசப்படும். கனிமன் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், அந்த ஹதீஸில் 5 நேர தொழுகைகள், ஒரு ஜுமா இன்னொரு ஜுமாவுக்கு இடையில், அதே போன்ற ஒரு ரமலான் இன்னொரு ரமலானுக்கு மத்தியில் நடந்த பாவங்களுக்கு குற்றப்பரிகாரம், பெரும்பாவங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் நிபந்தனை. இதற்கு நிபத்தில் கபாயில் அல்லது இதற்கனத்தல் கபாயில், பெரும்பாவங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். பெரும்பாவங்களோடு இணைந்து கொண்டு ரமலான் மாதத்தை வரவேற்பவர்கள், ரமலான் மாதத்தை எதிர்நோக்குபவர்கள், அவர்கள் முட்கூட்டியே தனக்குத்தானே முடிவு செய்யலாம், நான் ரமலானில் நோன்பு நோற்றும் பயனில்லை. எத்தனை பெரும்பாவங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம், எத்தனை பெரும்பாவங்கள். ரமலானில் அதிகமாக தேவைப்படுவது பொருளாதாரம், பணம், பணம். சஹர் உணவுக்கும் பணம் தான், இஃதாருக்கும் பணம் தான், ஜகாத்துக்கும் பணம் தான், சதக்காவும் பணம் தான், ஏதாவது மசீலை கஞ்சி காய்ச்சுவதற்கு கொடுப்பதும் பணம் தான், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதும் பணம், பொருளாதாரம் சம்பந்தப்படுகிறது. கண்ணியமான ஆகப்பெரிய பாவங்களில் ஒன்று வட்டி. இந்த வட்டியோடு இணைந்திருப்பவர்கள் ரமலான் முழுக்க மச்சிகளே காலத்தை கழித்து நோன்பை நோற்றி அவருடைய முழுச்சத்தையும் அல்லாவுடைய பாதையில் சதக்கா செய்தாலும் வட்டியிலிருந்து கலராவிட்டால் அந்த ரமலான் குற்றப்பரிகாரம் கிடையாது. இது ஒரு இது ஒரு உதாரணம். களவு, ஜினா, புறம் பேசுதல், மற்றவர்களை பற்றி கோல் மூட்டுதல், மற்றவர்களை பற்றி கெட்ட எண்ணங்களை உண்டாக்கி தெரிதல், மற்றவர்களை பற்றிய ஒற்றுமையை கெடுத்தல், இப்படியான எத்தனையோ பாவங்கள். குடிப்பழக்கம், குடிப்பழக்கத்தின் சகோதர பழக்கமாகிய புகைப்பழக்கம், மன்னிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், புகைப்பழக்கம், இதனுடைய முடிவும் ஒன்றுதான், உயிர் கொள்ளும் பாவனைகள். இதுவெல்லாம் கண்ணியமானவர்கள் உயிரை கொள்வது, தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வதும் எங்கு போய் முடியும், தற்கொலையில் தான் முடிகிறது. ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் என்ன காரணம், இவருடைய பழக்க வழக்கம் என்றால் அவன் ஹார்ட் ஃபெயிலியர் தான் உயிர் போவதற்கு சபபாக காரணமாக மாறுகிறது. அந்த ஹார்ட்டை ஃபெயில் ஆக்கியது இந்த பாவனைகள் என்றால் இந்த பாவனைகளும் தன்னைத்தானே கொள்ளுகிறதா இல்லையா? எனவே இதை விடுவோம் கண்ணியமானவர்களே. இதை கொஞ்சம் பொருளாதாரத்தை சுத்தப்படுத்திவிட்டு ரமலானை நாம் வரவேற்போம். ரமதான் நோன்பை பற்றி நான் சுருக்கமா முன்வைத்து விட்டேன். அடுத்ததாக ரமதானில் ஒரு சிலர் வெளிநாடு மக்கா மதீனாவை நோக்கி பயணிக்கவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் தொடர்கிறேன். உம்ரா அல்லாமல் நோன்பிலே உம்ரா செய்வது நபியோடு ஹஜ்ஜு செய்வதற்கு ஈடான ஓர் அமல். ஆனால் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் செய்கின்ற உம்ராவோடு எனக்கு பொறாமை கிடையாது, நீங்கள் செய்கின்ற உம்ராவோடு எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, உங்களோடு இறக்கப்பட்டு சொல்கிறோம். நீங்கள் உம்ராவுக்கு 1,40,000, 1,50,000, 2,00,000 வரைக்கும் செலவழிக்கிறீர்கள். சொந்த பணம் செலவு பணம் உட்பட 2,50,000 நீங்கள் உம்ராவுக்கு தயாராக கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது தனிமையில் உட்கார்ந்து ஓரிடத்தில், அல்லது நீங்கள் இரவு தூங்குகின்ற பொழுது உங்களுடைய படுக்கையிலே கட்டிலே உட்கார்ந்து கொஞ்சம் சிந்தியுங்கள், நான் உம்ராவுக்கு 2,50,000 கொடுத்திருக்கிறேன், அந்த 2,50,000 முழுக்க முழுக்க என்னுடைய பணமா? உங்களுடைய முதலாவது சிந்தனை. நீங்கள் 2,50,000 செலவழித்து உம்ராவுக்கு போகிறீர்கள், அன்பு சகோதரர்களே, நீங்கள் 25,00,000 கொள்ளு போட்டிருக்கிறீர்கள். மன்னிக்க வேண்டும், நீங்கள் என்ன நினைத்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. 2,50,000 உம்ராவை பெருமையோடும் பெருமிதத்தோடும் நபியவர்களோடு ஹஜ்ஜு செய்த நன்மை அடைய போகிறேன் என்று நீங்கள் தைரியமாக முன்னாகிறீர்கள். நீங்கள் போகின்ற பொறாமையில் பேசவில்லை, பரிதாபத்தில் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்க வேண்டிய 25,00,000 கொடுத்து விட்டு தான் விமான நிலையம் நீங்கள் செல்ல வேண்டும். விமானத்தில் ஏற முன்னரே உங்களுடைய உம்ரா பழைய துணியை போன்று சுருட்டப்பட்டு முகத்தில் எரியப்பட்டு விடும். ஏன் தெரியுமா? இன்னும் 22,00,000 நீங்கள் சொல்லி, அது 10,00,000 இருக்கலாம், 5,00,000 இருக்கலாம். நபியவர்கள் லட்சக்கணக்கில் சொல்லவில்லை, மௌத்துக்கு முன்னால் ஒருவர் இன்னும் ஒருவருக்கு ஒரு திரகம் கூட கொடுக்க இருக்கும் நிலைமையில் மௌத்தாக வேண்டாம். எனவே உம்ராவுக்கு 100,000 செலவழிப்பவர்களே, அடுத்த 2 மாதங்களில் ஹஜ்ஜுக்கு 100,000 செலவழிப்பவர்களே, ஊரில் கொடுக்க வேண்டிய கணக்கு வழக்கை முடித்துவிட்டு நீங்கள் விமான நிலையம் சென்றால்தான் அது கபூலியத்துக்குரிய உம்ரா, அது கபூலியத்துக்குரிய ஹஜ் என்பதையும் நான் தெளிவாக சொல்லி தொடர்கிறேன். அடுத்ததாக குரானும் ரமலானும் இபாதத்தில் மிக முக்கியமான இபாதத். குரான் இறங்கிய மாதம், குரான் அதிகமாக ஓதப்பட்ட மாதம், குரான் நபியவர்கள் கூட வழமையாக ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்த ரமதானிலே மாத்திரம் ஒரு குரானை முடிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள், கேட்பார்கள், இவர்கள் ஓதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். நபியுடைய கடைசி ரமதானிலே 2 தடவைகள் குரான் முதாக்கரா ஒருவருக்கு ஒரு குரானை அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள், ஓதினார்கள், கேட்டார்கள் என்ற ஒரு வரலாறை ஹதீஸை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, குரானுக்கும் நமக்கும் எப்படி இந்த காலத்து தொடர்பு? குரானில் எந்த பக்கத்தை திறந்து தந்தாலும் சரளமாக பிழை இல்லாமல் ஓத முடியுமா? முடியுமா? எத்தனை சூராக்கள் மனனம், சூரா ஃபாத்திஹா ஓ சரியா, எத்தனை ரக்கா தொழுது விட்டோம், ஹரத்திலும் தொழுது விட்டோம், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதவர்களும் இல்லாமல் இல்லை. முதல் கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதவர்களும் இருக்கிறோம். என்னுடைய குரான் சரியா? என்னுடைய குரான் எந்த பிழையும் இல்லாமல் ஓதுகிறேனா? உள்ளத்தில் எத்தனை கணக்கு, எத்தனை அக்கவுண்ட்ஸ் இருக்கிறது, எத்தனை என்ன உலக அறிவுகள் இருக்கின்றன, எத்தனை பேரை பற்றிய வரலாறு இருக்கிறது நமது மெமரியிலே, எத்தனை தெளிவாக சொன்னால் சொல்லத்தான் வேண்டும், எத்தனை சினிமா பாடல்கள் ஒரு உச்சரிப்பு பிழை இல்லாமல் அதே மெட்டிலே நமக்கு படிக்க தெரியும், பாடமாக்கி இருக்கிறோம், மனனம் செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாமில் எத்தனை சூரா நமது மனசில் இருக்கிறது, நமது மெமரியில் எத்தனை சூரா? கனிமனை, கொஞ்சமாவது குரான் மனனம் இல்லாத உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமமானது. பாலடைந்த வீட்டில் பிசாசிகளும் ஜிங்களும் சைத்தான்களும் ஊசலாடுகின்ற புரிடமாக இருக்கும் என்றால் அது உள்ளத்தில் சைத்தானுடைய தூண்டுதல் ஏன் இருக்கிறது? குரான் கிடையாது. ஏராளமான சிறப்பு குரானை மாத்திரம் ரமதானில் அதிகமாக பேசப்படும் முக்கியமான ஒரு சில விடயங்களை தொட்டு நான் முடிக்க நினைக்கிறேன். குரானை பற்றி பேசினால் கனிமனை பேசிக்கொண்டே போகலாம். அனைத்து அறிவும் குரானில் இருக்கிறது, வாழ்க்கையின் அனைத்து துறையும் குரானில் இருக்கிறது, உலகத்தில் என்னென்ன புதிய பொருட்கள் கண்டுபிடித்தாலும் அதனுடைய அடிப்படை குரானில் இருக்கிறது, உலகத்தில் யார் எந்த துறையில எந்த பட்டத்தை வாங்கினாலும் அவருடைய அறிவின் வேர் குரானில் இருக்கிறது. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, குரானில் எதையும் நாங்கள் மிஸ் ஆக்கவில்லை, எங்களுக்கு எதுவும் தவறவில்லை. எதுவும் தவறாமல் நாங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறோம். எந்த துறை எந்த கலை யாராக இருந்தாலும் குர்ஆனோடு அவருடைய கலையும் பட்டமும் பதவியும் போய் இணைகிறது. குர்ஆனுடைய சிறப்பில் மிக பிரதானமானதை சொல்கிறேன். இன்று நிம்மதி இல்லை, வீட்டில் முசீபத், கணவன் மனைவி கடையில் பிரச்சனை, பெற்றோர் பிள்ளை கடையில் பிரச்சனை, மச்சான் மச்சானுக்கிடையில் பிரச்சனை, மாமா மருமகனுக்கிடையில் மோதல், சகோதர சகோதரர்களுக்கிடையில யுத்தம், பக்கத்து வீட்டோடு யுத்தம், வீட்டுக்குள் வந்தால் இருக்கின்ற மகிழ்ச்சியும் இல்லை என்றெல்லாம் ஏதேதோ வேறு வேறு முட்டையில் பார்க்கிறோம், என்ன ஓதி பார்க்கிறோம், அல்லது மாற்று மத தேவாலயங்களுக்கு சென்று கேவலம் நூல் கட்டுகிறோம், மாற்று மத தேவாலயத்துக்கு சென்று ஊற்றில் இருக்கின்ற முசீபத்துக்கு நூல் கட்டுகிறோம். குர்ஆனுடைய சிறப்பில் வந்திருக்கிறது கண்ணியமானவர்களே, எந்த வீட்டில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுமோ வீட்டில் இருக்கின்ற அனைத்து கெடுதி முசீபத் எல்லாமே குறைந்து குறைந்து இல்லாமலாகும், இருக்கின்ற எல்லா நனவுகளும் அந்த வீட்டுக்குள் வரும். எத்தனை ஜுசு நம்முடைய வீட்டில் ஓதப்படுகிறது நாளைக்கு, மையத்து விட வேண்டும் யாசின் கிதாபை தூசி துடைப்பதற்கு, மன்னிக்க வேண்டும், யாசினை கூட மையத்து விழுந்தால் தான் ஓதுகின்ற மிக அப்பாவித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாசின் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டியது, யார் யாசினை ஓதுவாரோ அவருடைய அன்றைய நாள் தேவை அனைத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். மையத்துக்கென்று ஓதுவது விவாதத்து தான், அது சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மாத்திரம் அல்ல, மையத்து வீட்டில் மாத்திரம் யாசினை ஓதுங்கள் என்ற ஒரு ஹதீஸை காட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இந்த மேடையில் அதை சொல்லி காட்டுகிறேன். மையத்து வீட்டில் மாத்திரம் தான் நீங்கள் யாசினை தொட வேண்டும், வேறு எங்கும் யாசினின் பக்கமும் நீங்கள் பார்க்க வேண்டாம் என்ற ஒரு ஹதீஸ் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் சொல்லுகிறோம். எனவே யாசின் அது மையத்து வீட்டுக்கென்று குறிப்பாகிவிட்டது. அப்படித்தான் குர்ஆனை சீசனுக்கு ஓதுகிறோம், ஏதாவது நடந்தால் ஓதுகிறோம். வீடு குடி போகின்ற பொழுதுதான் சூரத்துல் பக்கரா என்று ஒரு இருக்கிறது என்று வீட்டுக்கு குடி போபவர் அல்ல ஓதுவது, யாராவது ஒரு ஆளும் தான் ஓத வேண்டும். புதிய வீடு 2 கோடி 5 கோடி 20 பேச்சஸ் லக்ஸரி ஹவுஸ் ஆடம்பர வீடு, ஒரு கையிலுடைய விலை 250-300 ரூபாய், ஒரு பல்ப் செட்டுடைய விலை 1.5 லட்சம் ரூபாய். அந்த வீட்டுக்கு குடி போகின்ற அந்த சொந்தக்காரருக்கு பக்கராவுடைய ஒரு பக்கத்தை ஓத தெரியாதென்றால் கோடிக்கணக்கு வீட்டில் வசித்த என்ன பயன், கோடிக்கணக்கான வாகனத்தை ஓட்டி என்ன பயன். குர்ஆனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லையா? உள்ளம் இருட்டடைந்த உள்ளம் தான், உள்ளம் இருட்டுத்தான். எனவே குர்ஆன் வீட்டில் நலவு பெருகும், கெடுதிகள் முசீபத்துகள் குறையும். இந்த ஒரு ஹதீஸ் போதும் வீட்டு சூழலை இன்னும் ஒரு அடையாளம் தந்திருக்கிறது. அந்த வீட்டில் விசாலத்தை, பொருளாதார அபிவிருத்தியா, குடும்ப விருத்தியா அந்த அந்த குர்ஆன் ஏற்படுத்தும், விசாலத்தை ஏற்படுத்தும். இது போதும் அதற்கு குர்ஆனுக்கு. எனவே ரமதான் வருகிறது, எந்த மஸ்ஜிதிலே அலங்கர கைப்பையில் இருந்து குல்லவுபின்னா வரைக்கும் 2 தடவை ஓதி முடிக்கிறார்கள் என்று மிக சீக்கிரமாக சொல்லுகின்ற மஸ்ஜிதை இப்போதிருந்தே அடையாளம் காண தொடங்கிவிட்டோம். அந்த மஸ்ஜிதை கேவலப்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த மஸ்ஜிதுகளும் ஹாஃபிஸ்மார் எந்த குறைச்சலும் கிடையாது, மஸ்ஜிதுக்கு ஹாஃபிஸ்மார் நிறைய இருக்கிறார்கள், மஸ்ஜித் தான் இல்லாமல் இருக்கிறது. எனவே இந்த அலந்தர வல்லுஹா மஸ்ஜிதுகளே, நிர்வாகிகளே, நீங்கள் என்னை என்ன நினைத்தாலும் நான் என்னுடைய கருத்தை சொல்லித்தான் ஆகுவேன். நீங்கள் உண்மையான மூமிங்களாக இருந்தால் இந்த கருத்தை விமர்சிக்க மாட்டீர்கள். வல்லுஹாவையும் அலந்த அதுவும் குர்ஆன் தானே என்பது நமக்கு தெரியாதா? அதுவும் குர்ஆன் தானே என்பது நம்மை விட குர்ஆன் இறங்கிய நபிக்கு தெரியாதா? நாம் தானே சொல்கிறோம், நபியவர்கள் இபாதத்தை செய்தார்கள், ஹத்தா தவர்ரம கதமா, நபியுடைய கால் வீங்கும் அளவு தொழுதார்கள் என்று நாம் தானே கட்டுரை எழுதுகிறோம், நாம் தானே மேடையில் பேசுகிறோம், நாம் தானே பட்டம் வாங்கிவிட்டோம் இஸ்லாமிய வரலாற்றிலே கலாநிதி பட்டம், நாம் தானே ஓலவழில ஏலவழில ஏயும் டீயும் எடுத்து விட்டோம், நபியுடைய வரலாறை எழுதி எந்த அளவு அமல் செய்தோம். டிகிரி எடுப்பது உலகத்துக்கு தேவை, அல்லாவிடம் டிகிரி தேவையா? இபாதத் செய்தால் தான் கிடைக்கும். ஹத்தா தவர்ரம கதமா, கால் வீங்கும் அளவு நின்று வணங்கினார்கள். சொல்கின்ற நாவு, அந்த நாவுக்குரிய கால் ஏன் நிக்க தயாரில்லை? என்ன மாதிரி கதமா, கால் வெடிக்கும் அளவு தொழுதார்கள், வீங்கி வெடிக்கும் அளவு தொழுதார்கள். ஒரு தடவை வலிக்க தொழுகிறோமா? சாதாரண வருத்தத்திற்கும் கனிமனர்களை தொழுகையை விடுகிறோமே தவிர நின்று வணங்குவது கிடையாது. எனவே எந்த பள்ளியிலே மிக சீக்கிரமாக எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை விட ட்ரெயினை விட நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நடப்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எக்ஸ்பிரஸ் தராவி எங்கு நடக்கிறது என்று தேடி தேடி செல்கின்றவர்களே, குர்ஆன் இறங்கிய மாதத்திலாவது 30 ஜுஸுக்களையும் இமாமுக்கு பின்னால் நின்று நான் சொல்லுவேன் என்று வைராக்கியம் வையுங்கள். அப்படி ஒருவருக்கு பாக்கியம் கிடைத்தால் ஓரளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கலாம். இதை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக அஹ்லாக் வெளிப்பட வேண்டிய மாதம். ஒரு சில நிமிடங்களில் நான் சொல்ல வருவது ஷஹ்ருல் முஆசாத், பிறரை இணைக்கின்ற, ஒத்தாசை புரிகின்ற, பிறருடைய பசியிலும் பங்கெடுக்கின்ற ஒரு மாதம். ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகளுடைய வீடு ஆஸ்பத்திரியிலே இருக்கிறார்கள், அல்லது ஏதோ மனிதன் அடிப்படை, நான் அதையும் சொல்கிறேன், மனிதாபிமானம், சிறை கைதிகளுக்கு கனிமனிலே உபகாரம் செய்த மார்க்கம் நம்முடைய மார்க்கம். சிறை கைதி கட்டப்பட்டிருக்கிறார், அந்நிய மனிதர் இஸ்லாத்தின் பரம விரோதி சுமாமா என்ற தன் அந்நிய கைதிக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து வருகின்ற தனக்கு வருகின்ற உணவுகளிலே சிறந்த உணவை கொடுத்து, சாதாரண ஈட்டம்பழத்தையும் தண்ணீரையும் குடித்து தன்னுடைய பசியை போக்கிய மூதாதையர்களில் வந்த நாம் பரம்பரை நாம் அந்நிய எதிரியுடைய சிறை கைதிக்கு கூட நல்ல உணவை கொடுத்துவிட்டு ஈட்டம்பழத்தோடு சாப்பாட்டு நேரத்தை கழித்த மூதாதையர்களுடைய பெருமைக்குரிய மூதாதையருடைய பரம்பரை நாம் நம்முடைய சில சகோதரர்களும் இருக்கலாம். ஏதோ மனிதன் அடிப்படையை குற்றம் செய்து ஜெயிலில் இருக்கலாம். அந்த பெண் வீட்டில் கணவன் இருந்தும் பேரளவில் தான் அவள் விதவையாகத்தான் வாழ்கிறாள். 20 வருடம் ஜெயிலில், ஆயுட்கால தண்டனை, மரண தண்டனை, 10 வருடம் ஜெயிலில், சம்பாதிக்க முடியாமல், வருமானத்துக்கு வழி இல்லாமல், அவள் வட்டிக்கு கொடுத்துக் கொண்டு, வட்டிக்கு எடுத்துக் கொண்டு, அல்லது ஏதாவது ஹராமான தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார் என்றால் இப்படிப்பட்ட குடும்பத்தை பற்றியும் அல்லாஹ் நம்மிடம் கேட்பான். இப்படியானவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய, சிறை கைதிகளுக்கு அவருடைய குடும்பத்துக்கு கவனிக்க வேண்டியதும் பிரதானமான ஒரு இபாதத் சதக்காவில் சேருகிறது என்று, மூன்று சாரார் மிஸ்கீன்கள், அதேபோன்ற அனாதைகள், சிறை கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் என்ற அதையும் சிந்தனையில் கொள்வோம். வெளியூரில் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ அங்கு அகப்பட்டிருப்பார்கள், சில நாடுகளிலே விசா இல்லாமல் வேலையும் இல்லாமல் அகப்பட்டிருப்பார்கள். அது லண்டனாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், விசா இல்லாமல் ஒரு வேலையும் இல்லாமல் ஒளிந்து திரிகிறார்கள். ஆங்காங்கே 50-100 டாலருக்குத்தான் வருமானம் விட்டுகிறார்கள் என்றால் கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட குடும்பம் இங்கு தடுமாறுகிறதா? உன்னுடைய மாப்பிள்ளை லண்டனில் இருக்கிறார், கனடாவில் இருக்கிறார் என்று அந்த குடும்பத்தையும் ஒதுக்காமல் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு காலம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, எல்லா துறையினர்களையும் கவனிக்க வேண்டிய ஒரு மாதத்தில் நாம் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக நாம் இருக்கிறோம், நமக்காக சிலர் தன்னுடைய ஆயுளை அர்ப்பணித்திருக்கிறார்கள். நான் இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டேன். நமக்காக சிலர் ஆயுளை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இது யாரும் சொல்லி நான் பேசவில்லை, நானாக பேசுகிறேன். அதில் ஏராளமான துறையில் இருக்கார்கள். ஆனால் நமது மார்க்கத்துறைக்கு தம்மை அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த மஸ்ஜிதுடைய ஊழியர்கள். இவர்களை நான் என்னுடைய விருப்பத்தில் நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். அது இமாமாக இருக்கலாம், அது மாஸ்தினாக இருக்கலாம், அது மஸ்ஜிதை தொழிலக்கூடியவராக இருக்கலாம், கிளீன் பண்ணக்கூடிய தோட்ட வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், மஸ்ஜிதுடைய ஊழியத்துக்கு ஏதோ ஒரு சம்பளம் மஷூரா பண்ணி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த சம்பளத்திலே தன்னுடைய பணியை 24 மணித்தியால சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் நிரந்தரமான உதவி புரிவது நமது கடமை. நான் ஒரு நிகழ்வை சொல்லி இந்த சம்பவத்தை முடிக்கிறேன், விடயத்தை முடிக்கிறேன். நமது நாட்டில் மிக முக்கியமான ஒரு மாகாணத்தில், மிக முக்கியமான ஒரு இடத்தில், மிக முக்கியமான ஒரு மஸ்ஜிதில், எல்லாவற்றையும் நான் மூடலாகத்தான் சொல்கிறேன், எனக்கு இடமும் தெரியும், மஸ்ஜிதும் தெரியும், எந்த இமாமுக்கு நடந்ததென்றும் தெரியும், என்ன நடந்தது என்பதை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட துர்ப்பாக்கிய தன்மை உள்ளவர்களாக நம்மை அல்லாஹ் மாற்றாமல் இருப்பானாக. என்ன தெரியுமா, நோன்பு பெருநாள் சியாமுள்ளையில் அழுத, சியாமுள்ளையிலே 20 நிமிடம் அரை மணித்தாலும் அழுதழுது ஆமீன் சொன்ன மாதம், சௌபா குளித்த மாதம், ஹிஸ்போதிய மாதம், எத்தனையோ பெரிய பெரிய இபாதத்துகள் எல்லாம் செய்த மாதம், நோன்பு பெருநாள் ஹதரத்துக்கு லீவு கொடுக்கவும் இல்லை, வீட்டுக்கு அனுப்பவும் இல்லை. கண்ணியமானவர்களை, ஆதாரபூர்வமான நிகழ்வு, நான் ஊர் பேர் சொல்ல மாட்டேன், அமானிதம் இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் நோன்பு பெருநாளுடைய தினம் மனைவியை விட்டு பிரிந்த இமாம், பிள்ளைகள் அங்கே தந்தை வாங்கி கொடுத்த புத்தாடை அணிந்து தந்தைக்கு காட்டுவதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நாளில் தீன்பண்டங்களை செய்து என்னுடைய கணவர் மத்தியில இமாமாக இருக்கிறாரே வரவில்லை என்ற அந்த தீன்பண்டத்தை கூட கணவர் வந்த பின்புதான் தின்ன வேண்டும் சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்ற அந்த மனைவி அங்கே எத்தனையோ விதவிதமான உணவுகளை செய்ய தயாராக இருக்கின்ற நிலைமையில் அந்த இமாமுக்கு பெருநாள் அன்று காலை சாப்பாடு கொடுக்க யாரும் வரவில்லை. ஹோட்டலிலே போய் சாப்பிடலாமா என்று பார்த்துவிட்டு பின்வாங்கி இருக்கிறார். நான் இமாம் ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டல்காரன் கேட்பான், ஏன் ஹோட்டலுக்கு பெருநாள் என்று வந்தீர்கள், காலை சாப்பாடு இல்லை, அப்படியே லுகராகிறது லுகராகிறது. நண்பர் ஒருவருக்கு கோல் எடுக்கிறார், அவர் அந்த மசீதிக்கு சற்று தொலைவில் உள்ள நண்பர், நண்பருடைய பெயரை சொல்லி சொல்கிறார், நான் இன்னார் பேசுகிறேன், சொல்ல தேவையில்லை நம்பர் இருக்கிறது, 10-11 மணி சிந்தி விட்டது, இதுவரைக்கும் எனக்கு காலை சாப்பாடு வரவில்லை, பகல் உணவு துகர் தொழுது விட்டு பகல் சாப்பாடும் இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவர் அழும் பொழுது அந்த நண்பர் கிட்டத்தட்ட அந்த மஸ்ஜிதில் இருந்து 10 கிலோமீட்டர்களுக்கு அங்கால் இருக்கின்ற நண்பன் தன்னுடைய சந்தோஷத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து உடனே உணவை எடுத்துக்கொண்டு 10 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கின்ற ஒரு நண்பன் தான் இமாமுக்கு பெருநாள் தினம் அன்று பகல் சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தான் என்றால் இப்படிப்பட்ட மஸ்ஜிதில் நிர்வாகத்திருப்பவர்கள் முஸ்லிம்களா அல்லது வேறு யாருமா என்பது என்னுடைய வினா. வினாவை தொடுத்து முடிக்கிறேன். எனவே இவர்களை எப்படி கவனிக்க வேண்டுமோ அப்படி கவனிங்கள். அல்லாஹ் பரக்கத்து செய்வான், நோயற்ற வாழ்க்கையை தருவான், முசிபத்து இல்லாமல் ஆக்குவான். அவர்கள் நமக்காக 24 மணி நேரங்களை அர்ப்பணித்தவர்கள், ஆயுளை கொடுத்தவர்கள். எனவே அவர்களை கண் கலங்காமல் அவருடைய நிரந்தர உதவிகளை, வீட்டு தேவை குமரகாரியம், நோய் தேவை என்று நிரந்தரமான அவருடைய பொருளாதார உதவிகளை செய்வதற்கு நாம் இஹ்லாஸோடு கோட் போடாமல் பெணலடிக்காமல் செய்வோம். எல்லா வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ரமலானை இபாதத்தும் அஹ்லாக்கும் கலந்த ரமலானாக மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உன்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யால உண்மையான புனிதமான ரமலான் வருகிறது யா அல்லாஹ், அதற்கு முன்னர் நம்மை புனிதப்படுத்துவாயாக, எல்லா விதமான பாவங்களை விட்டு நம்மை கலட்டுவாயாக, சௌபாவை நசீபாக்குவாயாக, இபாதத்துகளை செய்வதற்கு சக்தியை தருவாயாக, உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக, சதக்கா கொடுப்பதற்கு தாராள மனசை தருவாயாக, ஜகாத்துகளிலும் பேணுதலாக இருக்க கிருபை செய்வாயாக, எல்லோருடைய தேவைகளை அனுசரித்து நடக்கின்றவர்களை நம்மை மாற்றுவாயாக, பிறருடைய கஷ்டத்தை நீக்குகின்றவர்களை நம்மை மாற்றுவாயாக, ஈமானன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். Allah